திருநாவுக்கரசர் தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல திலகவதியார் தான் சொல்றாரு. திலகவதியார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்லை. திலகவதியார் தவம் பண்ணலேன்னு வச்சுக்கப்பா, திருநாவுக்கரசங்கிற பேரே இல்லை. அவன் இரவும் பகலவா தியாகம் பண்ணிட்டான். 12 வயசுல தீர்மானம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு. மாப்பிள்ள போருக்கு போய் இறந்து போனான், அதனால கல்யாணமே பண்ணிக்கல. திருவதிகளை தொண்டு செஞ்சுட்டு இருந்தா, என்னுடைய தம்பியை எப்படியாவது உனக்கு அடியவன் ஆகணும், அதற்காக அவரை சூழ நோய் கொடுத்து வரவழைச்சு அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். நாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். உலக வாழ்வு எல்லாம் பொய் என்று தள்ளி, உலக வாழ்வு அத்தனையும் பொய் என்று தள்ளி, சிவனுடைய திருவுருளை பெறுகிற வாழ்வுதான் மெய் என்று எண்ணி தவஞ்செய்தவளாகி தலகவதியார் அப்படி சொல்றார். வலதவதி வாழ்வரிய மண்ணுலையில் மாந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமேன நாடுதலை கடைப்படு புண் அபலிகக்கும் குலதவதி யான நெறி குன்றாத கோமள பூக்கும்பு போன்ற. உலக வாழ்வு அத்தனை எப்படிப்பட்டது என்றால் தள்ளக்கூடியது. தள்ளக்கூடியதுன்னு சொன்னா அதுல வந்து பற்று முழுவதையும் வைக்கப்படாது. தள்ளக்கூடியதுன்னா பணத்தெல்லாம் நம்ம வேண்டாம் தூக்கிய முடியுமா? ஒரு பணம் வச்சிருக்கிறேன், இந்த பாக்கெட்ல கூட இல்ல, உள்ள வச்சிருக்கிறேன், வேணும் தானே பணம், வேணும் தானே. இதுவே நிலையானதுன்னு என்ன பண்ணார்? பணமே நிலையானதுன்னு என்ன பண்ணார்? நிலையான பொருள் அது. இது பொய்ப்பொருள், அது மெய்ப்பொருள் கிடந்த. பொய்ப்பொருளில் இருந்து கொண்டே மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வது, பொய்ப்பொருளாலே மெய்ப்பொருளை பெற்றுவது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பணம் பொய்ப்பொருளா? ஆமா. சிவாலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது மெய்ப்பொருள் ஆகும், பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகும். இப்ப நாயன்மார்லாம் அப்படித்தானே கொடுத்து, மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு, மெய்ப்பொருள் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக ஆக்கி கொள்வது. சிவனுக்கும் சிவாலயத்துக்கு சிவனடியார்களுக்கும் பொருளை கொடுத்தோம்னா பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகும். அப்படி பொய் என்று தள்ளி சிவன் அருளே மெய் என்று வாழ்ந்தவள் அந்த திலகவதியார். திருவதிகை வீரட்டானத்திலே தொண்டு செய்து கொண்டிருந்தாள். அவளுக்காக இறங்கி சமண சமயத்தில் இருந்தவராகிய அந்த மருளைக்கியாருக்கு சூழ நோயை விட்டாரு. சூழ நோய் போய் குடைந்தது, தாங்க முடியல. அவரு இதே கதிதான், பூர்பாண்டியன் கதிதான். சமணர்கள் என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா நிக்கல, வயிற்று வலி நிக்கல. நிக்காமையினாலே இது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போது அக்கா ஞாபகம் வந்துச்சு. அக்கா ஞாபகம், அக்கா திருவதியில் இருக்கிறா, அவ செய்வ இவரு சமணம். ஒரு அக்கா ஒரு தம்பிம்மா, தம்பி சமண சமயத்துல போட்டான். ஐயோ தலகவதியா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா, அப்பாவும் போட்டா அம்மாவும் போட்டா கணவனும் போட்டா, கல்யாணம் பண்ணிக்கல. என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து நிச்சயம் பண்ணாதப்பா, நிச்சயம் அப்பா அம்மா நிச்சயம் பண்ணதான் எனக்கு கணவன், நிச்சயம் பண்ண மாப்பிள்ள போருக்கு போய் இறந்துட்டான், கல்யாணமே பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டான், வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அதனாலே அந்த அக்கா திருவதியில சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வர சொல்லி தீர்த்து கொள்ளலாம்னு ஆள் விட்டாரு திருநாவுக்கரசர். ஆள் போய் சொன்ன, அந்த மாதிரி உங்க தம்பிக்கு வயிற்று வலி இருந்தது, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், நான் அங்க வரமாட்டேன், சமணர் இருக்கிற பக்கம் வரமாட்டேன்ட்டான் தம்பி. அவன் இங்க வர சொல்லப்பட்டு அப்புறம் அதன் பிறகு ராத்திரியில இந்த பாயெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கமண்டலத்தையும் தூக்கி வச்சுட்டு வெள்ள வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஆளை துணக்கி, ஒரு உத்தாள், உத்தாளுன்னு சொல்றது தனக்கு ரகசியமா துணை செய்யறவன், அவனை கூட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா திருவதிக்கு போட்டாரு. அங்க போய் காலையில திருப்பள்ளி அடிச்சு நேரம், காலையில 5:30 தோண்டி எடுத்துக்கிட்டு பூ குடலையை கொண்டுகிட்டு கோயிலுக்கு வந்தான். வரும்போது அந்த வழியில அக்கா திருவடியில விழுந்து வணங்கினார். மருவிக்கியர் தர்மசேனர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க. எப்படி விழுந்து வணங்கின உடனே அக்கா தம்பி சந்திச்சு ரொம்ப நாளாச்சு அளவு இல்லாத வருத்தத்தை அடைந்தாள், வேதனை அடைந்தாள். அதன் பிறகு அதனாலே இப்படி பரசமயம் ஆகிய குடியிலே விழுந்து விட்டியே தம்பி அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க சொன்னான். அப்புறம் எழுந்திருந்து அதனாலே திருநீர் பூசி விட்டா குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓய் கொடுத்தார். அஞ்செழுத்து சொல்லி திருநீர் பூசி அஞ்செழுத்து திருநீர் ரெண்டையும் கட்டியா பிடிச்சுக்கணும். அப்புறம் தான் சொல்றாரு, யாரு சொல்றா? திருநாவுக்கரசான் சொல்றாரு. திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு, சிவபெருமானுக்கு எனக்கு சிவகதியை கொடுப்பாரு. சிவகதி தெரியுமா? எல்லா கதிக்கும் மேல இருக்கும், ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. சிவபெருமான் சொன்னாரு, சிவகதிங்கிறது ரொம்ப உசந்ததுப்பா, அதை எப்படா கொடுக்கறதுன்னாரு உனக்கு. திருநாவுக்கரசர் சொன்னாரு, சாமி நீதானே வேத ஆகமங்களை சொல்லி வச்சிருக்கிற, பஞ்சாயத்திரத்தை சொல்லி திருநூர் பூசுனா சிவகதியை கொடுக்கறேன்னு, அதனால நான் பஞ்சாயத்தை சொல்லி விபூதி பூசுற, அதனால கொடு சாமி. திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி. பாடி புரிகிறாங்க அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லி பூஜை பூசி விட்டா. அப்படி பூசின ஒரு பாடு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனா தம்பிய தலகவதிய தான் தீட்சை பண்ணி வைக்கிறா திருநாவுக்கு. அங்க மங்க இருக்கிற சேர் தீட்சை பண்ணி வச்சா கூழ்வாட்டி எனக்கு ஞான சம்பந்தரையும் நாமமந்திரமும் செல்ல என்பது பாட்டு. ஞான சம்பந்தர் மந்திரத்தை முதல்ல மங்கை இருக்கிற சியார் கூண்டு மாண்டியனுக்கு உபதேசம் பண்ணாலும் இங்க சிலகவதியார் உபதேசம் பண்றா. அப்படி உள்ள போனாரு. போன உடனே சாமியை பார்த்த உடனே பாட்டு பாடலாம்னு எண்ணம் வந்துருச்சு. யாருக்கு? தர்மசேனராகிய திருநாவுக்கரசருக்கு பாடலாம்னு எண்ணம் வந்துருச்சு. அப்படி என்ன வந்து பாடுறாரு.
குற்றாயினவாறு விளக்ககளே குடும்ப நானியடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கீட
துடக்கி முடக்கீட துடக்கி முடக்கீட ஆற்றேன்
அடியே அதிகைக்கு அடியில விரட்டான துறை அப்படின்னு
தேவாரம் பாடினாரு. பாடின உடனே வலி ஒளிபூசி. அப்படி பாட்டை கேட்ட உடனே செவ்வொரு மனது சந்தோஷம் வந்து நாவுக்கரசன் பட்டமே கொடுத்தார். பாட்டை கேட்டு நாவுக்கரசன் பட்டம் கொடுத்தார். சுந்தரருக்கு என்ன பட்டம் கொடுத்தா தெரியுமா? திருத்தனதனாலே வன்கொண்டன் பட்டம் கொடுத்தார்.
சுந்தரர்
திருத்தனாரா சபையில பித்தாபரே பித்தாப பித்தாபேயான்னு அதனால அவருக்கு வன்றோண்டன் பட்டம், இவருக்கு நாவுக்கரசன் பட்டம். மாணிக்கவாசர் பாட்டை கேட்டு என்ன கொடுத்தாரு? மாணிக்கவாசன் பேரை கொடுத்தாரு. அப்படி திலகவதியார் மூலமாக வந்து திருவருடை பெற்றவராகிய திருநாவுக்கரசருடைய திருவடியை சேர்ந்து வாழ்வோம். இதுல மறக்காம நல்லா சொல்றாரு இந்த ஆசிரியர் திலகவதியார். இந்த நாலு பாட்டும் நாலு வரியும் திலகவதியார் தான். கடைசியில ஒரு வரியில முக்கால் வரி வந்து திருநாவுக்கரசருக்கு, மூணே கால் வரி திலகவதியார் பெருமதன். மூணே கால் வரி அது. வளரவதி வாழ்வரிய மண்ணுலகின் மந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமென நாடுதலை கடைப்படுகும் நமலிகக்கும் கொலதவதி யான நெறி குன்றாத கோமலப்பூர் கும்பு போன்ற திலதவதியார் துணைவர் திருநாவு கரையடி சேர்ந்து வாழும். திருநாவுக்கரசு கடைசியா அந்த வரியில முக்கால் வரி திருநாவுக்கரசு, மூணே கால் வரி திலகவதியார். அதுக்கு மேலதான் இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரராயிருக்கிற சுந்தரர். இந்த ஊருக்கு ரொம்ப உங்க நாட்டுக்கே ரொம்ப சொந்தக்காரர். அதுல இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரர் யாரு? சுந்தர குருசுவாமி. சுந்தர குருசுவாமிகள் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர். திருநாவலூரில் அப்படி அவதாரம் பண்ணி அவர் கைலாயத்துல கேட்டுக்கொண்டபடியே கல்யாணம் பண்ண போனார். கல்யாணம் பண்ண சமயத்துல வந்து சிவபெருமான் தடுத்து ஆண்டு கொண்டார். ஓலையை காட்டி உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலடா, நானு என் சந்ததியில பின்னாடி என்னுடைய பரம்பரையில வருகின்ற அத்தனை பேரும் இந்த திருவண்ணநல்லூர் புத்தனுக்கு அடிமைன்னு அவங்க பாட்டை எழுதி கொடுத்தாரு. அருமறை நாவலாதி சைவன் ஆறுபுறம் தீகை திருமுனி வெண்ணநல்லூர் புத்தனுக்கு யானை என்பால் வருமுறை மரபுடுவரும் வழித்தொண்டு செய்தற்போலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கவே எழுத்து. அதனால ஓலையை காட்டி கல்யாணத்தை தடுத்து விட்டார். ஓலையை காட்டி கல்யாணத்தை நிறுத்தி விட்டார். அப்படி கல்யாணத்தை நிறுத்தி வச்சு அப்புறம் தன்னை பாடும்படியா செய்து திருவாரூருக்கு வர சொல்லி திருத்தொண்டத்தோடு வர வச்சார். அவருடைய பயணம் கைலாயத்திலிருந்து வந்த பயணம் திருவாரூருக்கு வர்றதுக்காக, அவர் மதுரைக்கு வர்றதுக்காக, இவர் திருவாரூருக்கு வர்றதுக்காக. அப்படி திருத்தொண்டத்தோட பாடுறதுக்கு முன்னாடியே பரவநாச்சியார கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. பரவநாச்சியார திருவாரூர்ல செவ்வொருமான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு கல்யாணத்தை தடுத்தாரு, ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் திருத்தொண்ட தொகையை பாடினார். அதுக்கு பிற்பாடு மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சாரு. யாருக்கு? சுந்தரர். மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் பாக்குறேன். கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டாம் தரங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப சுந்தரர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தரம் கண்ட ஒரு பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டா இருக்கும். அதனால சாக்கிரதையா இருக்கணும். எங்க வீட்டுக்கார மாட்டாங்க, சாக்கிரதையா இருக்கணும். மின்னாவலான பெரு வேதனையை திருவருட்டு விழித்து நோக்கி உண்ணாவல் வேலையிலே உம்பர்கிறான் தூது செல ஓது பாடு. ஏன்னா ரெண்டாம் தரம் கட்டின ஒரு பாடு புறப்பட்டு வந்தாரு. ரெண்டு கண்ணையும் மறைச்சு விட்டாரு. சத்தியத்தை மீறினபடினால மறைச்சிட்டாரு. சுருக்கமா சொல்றேன், பெரிய வரலாறு. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பாடினாரு. ஊருகள்னு தெரிஞ்சது இடத்துக்கு. காஞ்சிபுரத்துல வந்து பாடி அலங்கால் உகந்து அமுது செய்தாரை ஆதியே அமரர் தொழுகத்தும் சிலந்தான் பிரிது உடையான சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளாரை எலவார் உடலால் உணரங்கை என்று ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மான காணக்கண் அடியே பெற்றவார். அதனால கண்ணுக்கு தவிழ் வந்துச்சுன்னா இந்த பதிகத்தை படிக்கணும், கண்ணுக்கு தவிழ் வந்தவங்க இந்த பதிகத்தை படிக்கணும். அப்படி பெற்று அதுக்கு மேல வந்து திருவாரூருக்கு வந்தாரு. ஊருகள்னு பார்வையோடவே எப்படி தெரியுதா, ஒரு கண்ணு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவேன், திரும்பி திரும்பி தான் பார்த்தான். ரெண்டு கண்ணும் தெரிஞ்சா அத அவர் பதிகத்திலே
சொல்றாடிமைத்தேட பிறரை வேண்டாதே மூலா மூலா தீ போர் உள்ளே கடந்து வந்தான் மிகவாடி ஆறாயிருக்கு அடியாதங்கள் அல்ல சொன்னக்கா வாழாந்திருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து ஓரிரை விற்று கொள்வீர் ஒற்றி எல்லே திரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் கொத்தையனா கொண்டு எற்றுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர்
உனக்குத்தான் பழி வரும் சுந்தரே. இப்படியே சிவனை நம்பி பாடிக்கிட்டே சிவன் கண்ணை மறைச்சி விட்டாலும் சொல்லி உன்னத்தான் எல்லாரும் திட்டுவாங்க சாப்பிட்டு நான் மாணிக்க வாசதுன்னு சொல்றாரு. நான் கெட்டு போனேன்னா உனக்குத்தான் பழி வரும் சாப்பிடுற மாணிக்க கிடுவேன் கெடுமா கிடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய் நல்ல உரிமை உரிமை மந்திரி வேலையை விட்டு புட்டு ஊருக்கிட்ட வந்து சேர்ந்தாரு. அப்புறம் இவரும் கெடுத்தாருன்னா அப்புறம் யாருக்கு பழி வரும்,
மற்ற கண்டாந்தால் வாழ்ந்து போறீரே
அப்படி பண்ணார். அப்படி பாடின அப்படின்னாலே வலது கண்ணை குடிச்சிட்டாரு. வலது கண்ணு தெரிஞ்சு திருவாரூர்ல ரெண்டு கண்ணு படிச்சுன்னு தெரிஞ்சு அப்படி ரெண்டு கண்ணு தெரிஞ்ச ஒரு பாடு ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னா, இந்த திருவொற்றியூர்ல மகள மரத்தடியை சுத்தி சுத்தி வந்து உன்னை விட்டு புரிய மாட்டேன் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா சுந்தரது, ரெண்டாம் தரம் திருவொற்றியூர்ல உன்னை விட்டு புரிய மாட்டேன் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு அந்த மகள மரத்தை மூணு தடவை சுத்தி சுத்தி வந்து சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணதுப்பா எங்க திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்ணதே அது அவ தெரிஞ்சுக்கிட்டு ஆறு பரவராச்சு. இந்த முத பஞ்சாதி பரவனாச்சு திருவாரூர் அவ கோயில் வீடு கோயிலுக்கு தெற்கு வீதியில் இருக்குது பாத்துறீங்களா. அப்படி அத பார்த்துட்டு அவ ரொம்ப எரிச்சலா இருந்தா, யாரு மேல சுந்தரன் மேல எரிச்சலா இருந்தா. அதனால அவரு வந்தா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய விடப்படாது, சாமிய பாட போறேன் நான் கோயிலுக்கு போறேன் பாட போறேன்னு சொல்லி போற பக்கம் ஒரு பஞ்சாதியை கட்டிக்கிறதா அப்படின்னு அவருக்கு எரிச்சலா போச்சு. அதனால உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு யாரும் ராத்திரி 10 மணி சில பெரியவர்களை அனுப்பினாரு சுந்தரர். சுந்தரர் பெரியவர்களை அனுப்புனாங்க, வீட்டுக்காரி புடங்கிட்டு இருக்கலாம் போய் சரி பண்ணிட்டு வாங்கணும். அப்படி பெரியவர்கள் சில பேர் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரன் வந்துருக்கா நீ புடங்கிட்டு இருக்கிறியா, பெருந்தன்மைக்கு புணக்கப்படாது பெருந்தன்மைக்கு புணங்கப்படாது சரின்னு நீ பேசாம பொறுமையாரு, அவ வந்து இருக்கிறது மெட்ராஸ் இருக்கிறா நீங்க திருவாரூர்ல இருக்கிற அதனால அவ எங்க சண்டை புடங்கணும் கேட்கவா போகுது. அந்த பெரியவர்கள் சொன்னதே ஏத்துக்கல, நீங்க போங்க ஐயா எங்க குடும்பம் நீங்க போங்க ஐயா. அடுத்தாப்புல சாமி கிட்ட முறையிட்டாரு, சாமி வந்தாரு ஒரு கலவரம் வந்து நின்னாரு முன்னாலே சுந்தரர் முன்னாலே. என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரி புடையிட்டு இருக்கிறா, நீதான் ரெண்டு கல்யாணம் நீதான் பண்ணி வச்ச, சிக்கல்ல விட்டது நீதான், சிக்கல்ல விட்டது நீதான், இப்ப என் வீட்டுக்காரி பரமநாச்சியுடைய பணத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னாரு. சரிப்பா நான் போறேன்னாரு. தூதா தூது இந்த மாதிரி சாமி யாராவது தூது போய் சொல்லுவானா, எங்க வீட்டுக்காரி புடையிட்டு இருக்கா போய் சரி பண்ணிட்டு வான்னு சாமியை சொல்ல முடியுமா இல்ல. அவரும் சரின்னு போறாருயா. பரமவிஷ்ணுக்களால காண முடியாதவன் தூது போறேன். பிரமுஷ்ணுக்களுக்கு அட்டா எட்டாதவனா இருக்கிற சாமி ராத்திரியில ஒரு புலவன் பாட்டுக்காக தூது போறான் அப்படின்னா அந்த பாட்டு எப்படிப்பட்டதா? அதான் எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அவிநாசி. இப்போ எப்படியாவது ஒரு பாட்டு கிடைக்காதா போனாரு. போய் ராத்திரி 11 மணி பரவன் ஆச்சு. அப்படி லேசா கண்ணா சிந்துட்டா போனவர் கதவை தட்டினாரு. குருக்கள் உடையத்துல போனார். குருக்கள் இந்த பூசை பண்றாரு கோயில்ல பூசை பண்றாருல அந்த ஐயர் உடைய கதவை தட்டினாரு. பறவை 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 அப்படின்னு தட்டினாரு. சத்தம் குருக்கள் சத்த மாதிரியே கேட்டுச்சு. குருக்கள் ஐயர் குரல் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனியா தானப்பா இருக்குது, ஒருத்த குரல் மாதிரி ஒருத்தருக்கு இல்லையில அப்படின்னா இருந்தா சிக்கலா போயிடும். இதெல்லாம் அதிசயம் அப்பா, ஒருத்தருக்கு மாதிரி குரல் கிடையாது அப்படின்னு தட்டினவன. என்னடி இந்நேரத்துல வந்து குருக்கள் சத்தம் போடுறாங்க அப்படின்னு வெளியில பதைச்சு வந்தான். திறந்த குருக்களை எல்லாம் நின்றுகிட்டு இருந்தாரு. குடிமை வச்சிருந்தாரு, கூணூல் போட்டிருந்தாரு, உத்தராட்சம் போட்டிருந்தாரு, பஞ்சகச்சம் கட்டியிருந்தாரு. குருக்களே என்ன சாமி இந்நேரத்தில் வந்து கதவை தண்ணி என்ன சமாச்சாரம் ஒண்ணு இல்லையே, உங்க வீட்டுக்காரன் வந்து வந்திருக்கிறேன், கிழக்க அந்த பறவையன் மண்டலிங்கிற கோயில்ல இருக்கிறேன், சின்ன கோயிலா இருக்குது கிழக்க திருவாரூர்ல, பறவையன் மண்டலிங்கிற கோயில்ல இருக்கிறேன், அவன் என்னமோ ரெண்டாம் தாரம் கட்டிக்கிட்டானா, அதுக்காக நீ புணங்கிக்கிட்டு இருக்கிறியா, அதனால உன் ஜாதகத்திலேயே சக்கராட்டி வரணும்னு கரகம் இருக்குது. பறவை ஜாதகம் தெரியும்ல சுந்தரருக்கு, சுந்தரர் ஜாதகம் தெரியும்ல, இந்த குறுக்களை இருக்கு பொருத்தம் பார்த்திருப்பாருல, குறுக்களை இருக்கு ரெண்டு பத்து ஜாதகம் தெரியும் இல்லையா, அது இந்த குறுக்களுக்கு நல்லா தெரியும்ல, வந்துருக்குறது நல்லாவே தெரியும். இப்ப நம்ம ஜாதகம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு சாதகமே இல்லை, அவிநாசியப்பூருக்கு சாதகம் இல்லை, நமக்கு சாதகம் சாதகம் இருப்பதுனால தான் சனி பார்த்துக்கிட்டா, அட்டமத்து சனி, அடநாடு சனி, ராகுதுசே, கேதுசே, அதனால நமக்கு பார்க்கும் அவருக்கு சாதகமாவே இருக்கு, சாதகமே இல்லை சாதகமா இருக்கு எல்லாமே, பொண்டாட்டி புள்ளி எல்லாம் சொன்ன இருக்குதுப்பா. அதனால உன் ஜாதகத்திலேயே அந்த மாதிரி சக்கராத்தி வரணும்னு இருக்குது, அவன் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறேன், ஏழு குடையம் பதினொன்னுல போய் சுக்கரனோட கூடி உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவானா, அவன் ஜாதகத்திலேயும் இருக்குது, அதனால இதுக்கு போய் நீ புணங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாருப்பா அந்த ஐயர். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா, சாமி நீங்க இந்த ராத்திரியில வந்ததே தப்பு, குற்களையர் ராத்திரியில போய் தட்டல நகர், அதோட இது எங்க புருஷன் முண்டாண்டி விவகாரம், இதுல ஈடுபட வேண்டாம், நீங்க தலையிடாதி போங்க சாமிட்டான், இவ்வளவு சொல்லியும் கேட்கலப்பா போட்டா, அவர் எப்படி என்ன பண்ணுவாரு ஐயர், என்னப்பா பண்ணுவாரு, சரி அப்படின்னு வந்துட்டாருப்பா. வந்து சுந்தரன் சொன்னாரு, சுந்தரர்கிட்ட இவர் எப்ப வருவாரு, சாமி போயிருக்கிறாரு, தனக்கு திருவாரு, பரவ சந்தோஷமா இருப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம், அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. ஆறு சுந்தரர், சாமி வந்துட்டாரா, சாமி வர்ற வந்தாரு, சுந்தரா போனே சொன்னே கேட்க மாட்டேங்கிறாப்பா, நான் என்னப்பா நட்டுமனாரு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரருக்கு கோபம் வந்துருச்சு, என்னமோ பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, சிரிச்சு முப்புறத்தையும் எரிச்சியா, யமனை உதச்சியா, மன்மதனை கண்ணால பார்த்து எரிச்சியா, இப்பேற்பட்ட கெட்டிக்கார சாமிக்கு எங்க புருஷன் ஜாதிக்குள்ள இருக்கிற விவகாரத்தை தீர்த்து வைக்க முடியாதா அப்படின்னா, நீ வேணும்னே திண்டாட்டத்துல விட்டு நீ இந்த மாதிரி பண்ற சாமி அப்படின்னா, தீர்த்து வைக்கணும்னா முடியாத, உடனே போய் தீர்த்து வை சாமி, அப்படி இல்லைன்னா உசரையே விட்டுருவேன் அப்படின்னு இருப்பா அப்படின்னு சுந்தரம் சொன்ன உடனே என்ன பண்றாரு சாமி, அப்பா ரொம்ப கோவிச்சுக்காரா, இன்னொருக்க போறான்டா, முதல்ல சரி பண்ணிருக்கப்படாத
பறவை மண்ணை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா,
பழனி திருப்பூர்
பரவம் மண்ணை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா
அப்படின்னு ரெண்டாவது தடவை போனாருப்பா தூது சரி பண்ண, ரெண்டாவது தடவை எப்படி போனாரு தெரியுமா, கைலாயத்தையே போன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லிட்டாரு, கைலாயத்துக்கு போன் பண்ணார், பார்வதி வந்துட்டா, அதுக்கு மேல அந்த பெரிய பையன், சின்ன பையன் மயில் மேல ஏறி அவர் ரெண்டு கூட்டாட்டி நல்லா டப்பு எல்லாமே டப்பு, அதெல்லாம் கூட்டமா கைலாயமே வந்து பறவை நாச்சியார் வீட்டுல இறங்குச்சுப்பா, சுவாமி ஆகாயத்துல இருந்துட்டாரு, ஆகாயத்திலே திருவாரத்துல மாதிரி வீட்டில் பின்மேல் மரகத கொடிபுடன் விளங்கு என்றார் போல ஆகாயத்திலே இருந்து கொண்டு பறவையே நேர பறவை கண்டா அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டா அழுதா தொழுதா ஆடினால் வாடினாள், முதல்ல இந்த மாதிரி எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க சாமி, நீங்க போங்கன்னு சொன்னால போயிட்டாரா, அவர் போன மறுப்பாடு அவன் மனசை உறுதிக்கிட்டே இருந்துச்சான், வந்தவர் சிவபெருமான் தான் வந்திருப்பாரு, இந்த நேரத்துல ஐயர் வந்திருக்க மாட்டாரு, சிவபெருமான் தான் இந்த வேடத்துல வந்திருப்பாரு வந்திருப்பாரு மனசுல சும்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் பரமராச்சாரியர் மனசு. அதனால உடனே இப்படி வந்து கைலாயம் வரை இறங்கிட்டு பறவைய பார்த்தாரு, பறவைய சுந்தரனை வர சொல்லட்டா இல்ல மட்ராசி போய் சொல்லட்டான், இனிமேல் மறுப்பே நான் சாமி அடியே மன்னிக்கு வர சொல்ல வேண்டும்னா, உடனே சாமி போய் சொன்னாரு, எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் கைலாயத்தை அனுப்பிச்சுட்டாரு, இவர் தனியாவே போனார் முதல்ல மாதிரி, சுந்தரா சரி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறா உன்னை வர சொல்றா அப்படின்னு, அப்புறம் அதுக்கு ஒரு பாடு சாமிக்கு ரொம்ப பாடினாரு தோத்திரம் பண்ணாரு, அப்புறம் அடியாரம் சென்றாரு பரவநாச்சாரி வீட்டுல மாகேஸ்வர விஷயம் சிறப்பாக நடந்தது, இதை சொல்றாரு இந்த ஆசிரியர் வல்லானவர் வேதனையை திருவருக்கு நோக்கி உண்ணாவல் வேதையிலே உமர்கிறான் தூது செலவு ஊதுவாரில் நன்னாவல் ஊனுலகில் நன்ன நந்திருவாரு விளங்க ஞானவேத மன்னாவல் ஊரனென ஊரனென வந்தருள் சுந்தரன் இருதான் மனத்துள் என்று சுந்தர சுவாமிக்கு தோத்திரம் பண்றாரு. இப்படியாக திருஞான சம்பந்தர் தோத்திரம், திருநாவுக்கரசர் தோத்திரம், சுந்தரமுசுவாமி தோத்திரம் ஆகிய மூன்று சமயாச்சோட தோத்திரத்தை இப்பொழுது திருவருளாலே சொன்னோம், நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அதுக்கு மேல முதலைக்கு தோத்திரம், முதலை விழுந்துச்சுல்ல அந்த முதலைக்கும் அந்த முதலை வாயிலிருக்கிற பிள்ளைக்கும் ஒரு தோத்திரம். அப்புறம் இந்த கோயில்ல துண்டு சீராகவாறு சிவாச்சாரியர் துண்டு அவங்களுக்கு ஒரு தோத்திரம், இந்த துண்டு சீரங்களுக்கு ஒரு தோத்திரம், அதுக்கு மேல தல விசேடம் நதி விசேடம் இப்படி எல்லாம் இந்த புராணத்துல வருகிறது. ஆகையினாலே இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு, சிவபெருமான் கொடுத்த பரிசு, ஆகையினாலே இது தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெரியவர்களாக என்று வாழ்த்தி இந்த அளவே இந்த உரையை நிறைவு செய்யணும். பார்வதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதி பதே.